திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
கோலவரட்டை குனிந்து குளக்கிட்டு பாலை கறந்து பருகுவதேயொக்கும் சீலமும் நோன்பும் இல்லாதவர்க்கு ஈந்தது காலம் கழிந்த பயிரது ஆகுமே அப்படின்ட்டு. பாத்திரத்துக்குத்தான் எதனாலும் செய்யணும், தகுதி உள்ளவங்களுக்கு தான். அபாத்திரரானவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சாத்திரம் பல பேசும் சளக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வர் பாத்திரம் சிவன் என்று இல்லையா, உணர்ந்தவர்களுக்கு மாத்திரைக்குள் அருளும் மார்பேரரேன்னு சொல்வார் அப்பர் சுவாமிகள். இப்போ ஒரு வரட்டு பசு இருக்கு, ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த பசுவுக்கு குனிந்து நிமிந்து பசுந்தலையெல்லாம் போட்டுட்டு பாலை கறந்து குடிக்க முடியுமா வரட்டு பசுல இருந்து? அது போல ஒழுக்கமும் விரதமும் இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால நமக்கு ஒரு பயனும் கிடையாது. அது மட்டும் இல்ல, பருவம் தவறி செஞ்ச பயிரை போன்றது அது. எந்தெந்த காலத்துல பருவத்தே பயிர் செய்யணும் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பருவம் தவறி பயிர் செய்தா அது நமக்கு பலன் தராது, அதே மாதிரிதான் பயனற்றதாக இருக்கும். ஒரு நல்ல சற்பாத்திரருக்குத்தான் நாம் தானம் கொடுக்க வேண்டும், மற்றவருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அழகா சொல்றார். குளகிடுதல் அப்படிங்கிறது வீண் முயற்சி அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்து காலம் இல்லாத காலத்துல பயிர்ச்சிட்ட பயிர் வந்து வளர்ந்தும் பயனே தராது அப்படிங்கறத, நாம் இப்படி தவறானவர்களுக்கு எதை கொடுத்தாலும் நமக்கு அதனால் ஒரு பயனும் விளையாது என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்து, ஈவது யோகம் இயம நியமங்கள் சார்வதறிந்து அன்பு தங்கும் அவர்கன்றி ஆவதறிந்து அன்பு தங்காதவர்களுக்கு ஈவ பெரும்பிழை என்று கொள்வீரே அப்படின்னு சொல்றார். இதுல உலகவர்களேங்கிற ஒரு எழுவாய நம்ம வருவித்துக் கொண்டோம் என்றால் இந்த பாடலின் பொருள் நமக்கு எளிதாக விளங்கும். அப்ப உலகவர்களின் நம்ம அழைத்து என்ன சொல்றாரு, இயம நியமங்கள்லாம் என்னது, யோக உறுப்புகள். அதனால அதுல சாரத்தகுவனவை எது அப்படின்னு அறிந்து அன்பு செய்யக்கூடியவர்கள், சார்வதறிந்து அன்பு தங்கும் அவருக்கு, அப்படி அன்பு செய்யக்கூடியவர்களுக்கு கொடுப்பதுதான் நமக்கு நல்லதே அன்றி அவருக்கு அன்றி அன்பு இல்லாதவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு நிறைய நம்மகிட்ட இருந்து பெறணும், இதே தானமா பெற்றணும் அப்படி இப்படின்லாம் ஒரு ஆவல் இருக்கு. அப்ப அவங்களுக்கு கொண்டு அவங்களோட பேராசையை அறிஞ்சு நாம கொடுக்கறது வந்து ஒரு பெரும் பிழை அப்படின்னு அழகா நமக்கு ஒரு சார்பு உணர்ந்து அப்படிங்கிற திருக்குறளை ஒத்து அந்த சார்வதறிந்த அன்பு தங்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இறைவன் மேல அன்பு உடையவர்களுக்கு ஆவல் இருக்காது. சுவாமி மேல அன்பு இருக்கிறவங்களுக்கு கண்டதெல்லாம் வேணுங்க சிந்தனையே இருக்காது. அதனால அவங்களுக்கு கொடுத்தா அது பெரும் பயன். இந்த அன்பு இல்லாதவங்க கொண்டா கொண்டா கொண்டான்னு என்ன கிடைக்கும்னு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா ஒரு பயனும் கிடையாது என்று அழகாக அறிவுறுத்தி இருக்கின்றார். அடுத்தபடியாக, ஆமார் அரியான் அதிபஞ்ச பாதகத்து பாதக தோமாரும் ஈசர்க்கும் தூய குறவர்க்கும் காமாதி விட்டோர்க்கும் தரல் தந்த கற்பிப்போன் போமா நரகிற் புகான் போதம் கற்கவே அப்படின்னு சொல்றார். அதாவது ஆமார் அரியான் அதி பஞ்சக பாதகத்து அப்படின்னு சொல்றாரு. பஞ்சமா பாதீன மிக்க அந்த மிகுந்த பஞ்சமா பாதகங்கள்ல ஈடுபட தெரியாம தோமாறும் ஈசர்க்கு, அதாவது நமக்கு குற்றத்துல இருந்து நமக்கு குற்றம் இருந்து நீங்குது, அவருக்கு வந்து குற்றமே கிடையாது, இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன் அப்படிங்கிறது சுவாமியுடைய எண்குணங்கள்ல ஒன்று. அதனால அப்படிப்பட்ட ஈசனுக்கும் தூய குறவர்னு சொல்லியாச்சு, மலவாதனையற்ற ஆச்சாரியனுக்கும் காமாதி விட்டோர் இல்லையா, காமாதிகளை விட்ட ஞானியர்களுக்கும் கொடுத்து அந்தந்த நிலையிலேயே நிற்க செய்யக்கூடிய ஆன்மா வந்து எல்லாரும் மற்றவங்க எல்லாம் போகக்கூடிய பெரிய நரகத்துக்கு போக மாட்டாங்க. அப்போ தான் முதல்ல பஞ்சமாபாதகங்களை ஈடுபடாம இருக்கணும், அடுத்து இயல்பாகவே பாசங்கள் நீங்கிய சிவபெருமானுக்கும் மலவாதனையற்ற ஆச்சாரியனுக்கும் காமாதிகளை விட்ட ஞானியருக்கும் கொடுத்து பயன் என்ன பயன் கொடுப்பதால் அப்படின்னு பார்த்தா, நரகத்துல புகாம நல்ல சிவஞானத்தை பெறலாம், சைவ சித்தாந்தம் வந்து குரு லிங்க சங்கம வழிபாடு சொல்றது. குரு தான் ஆச்சாரியன், லிங்கம் தான் சிவபெருமான். காமாதிகளை விட்ட ஞானியர் யாரு? சங்கமம், நடமாடும் சிவம் என்று அடியார்களை அழகாக நமக்கு சித்தாந்தம் சொல்லி கொடுக்குது. ஆக இங்கனம் செய்வதால் இந்த கும்பி பாகம் போன்ற கொடிய நரகங்களுக்கு செல்லாமல் தப்பிக்கலாம் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. மண்மலை அத்தனை மாதனம் ஈயினும் அண்ணல் இவன் என்று அஞ்சலி அத்தனாய் எண்ணி இறஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும் நன்னுவர் ஏழா நரக குழியிலே அப்படின்னு சொல்றாங்க. இதுல கொடுப்பவர்கள் கொள்பவர்கள் ரெண்டு பேருக்கும் சொல்லியிருக்கு. பிச்சை இடுதல் அப்படிங்கிறது ஒண்ணு, அன்னதானம் அப்படிங்கிறது ஒண்ணு, மகேஸ்வர பூஜை அப்படிங்கிறது இதுல இருந்து தனித்து இருக்கு. மகேஸ்வரன் சிவபெருமான், மகேஸ்வரன் அடியார், சிவன் அடியார். அந்த மகேஸ்வரனுக்குள்ள மகேஸ்வரன் இருக்கிறதுனால சிவமா பாவிச்சு அவங்களுக்கு உபச்சாரம் பண்ணி அந்த மாதிரி உணவு அளிக்கிறத வந்து மகேஸ்வர பூஜை என்று சைவத்துல சொல்லுவாங்க. அதனால எப்போதுமே அடியார்களுக்கு ஒரு தனி சிறப்பை வந்து நமக்கு சித்தாந்தம் சொல்லி கொடுக்கும், சைவ சித்தாந்தம் வந்து. அதனால சிவபெருமானே பரம்பொருள் தான் அண்ணன் இவன் என்று அஞ்சலி அத்தனை கை, அந்த கை வந்து எப்போதும் இவர் தான் எனக்கு சிவபெருமான் தான் பரம்பொருள் அப்படின்னு கூப்பிய கையா இருக்கணும். அப்படி கூப்பிய கையராய் எண்ணி இறைஞ்சாதார், எப்போதும் இடைவிடாம தியானிக்கணும். எண்ணுதல்ங்கிறது தியானித்தல். எப்ப தியானிக்கிறேன்னா எப்பவும் நினைச்சா தியானம் பண்றதில்ல, எப்போதும் இடைவிடாமல் இறைவனை தியானித்து கொண்டே இருக்கணும். அப்படி வணங்காம இருக்கக்கூடியவர்களுக்கு மண்மலை அத்தனை, இந்த மண்ணுலகத்துல இருக்கக்கூடிய மலை அளவு மாதனம் ஈயணும், பெரிய செல்வத்தை கொண்டு கொடுத்தாலும் அந்த கொடுத்தவர் வாங்கினவர் ரெண்டு பேரும் ஏழு வகையான நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு அதுல தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால இந்த கவனம் நமக்கு எது எதுக்கோ பணத்தெல்லாம் விரயம் பண்ணாம, பகட்டுக்காக பரிசு பொருட்களை தூக்கி மற்றவங்களுக்கு கொடுக்காம சிவபெருமானுக்கு கொடுக்கலாம், சிவன் அடியாருக்கு கொடுக்கலாம், ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவருக்கும் கொடுக்கலாம். அது இல்லாம இந்த மண்ணுலகத்துல நம்ம பெரிய மலை அளவு, அதாவது திலமளவு சிவஞானிக்கு கொடுத்தா மலை அளவு பலன் கிடைக்கும். ஆனா ஒரு அஞ்ஞானிக்கு வந்து மலை அளவு கொடுத்தாலும் நமக்கு ஒரு பலனும் கிடைக்காது, ஏழு நரகத்துக்கு வேற போவாங்களாம். பலன் கிடைக்காட்டா கூட பரவாயில்ல, நரகம் சிவஞானிக்கு கொடுத்தா நரகத்துக்கு போக மாட்டாங்களாம். ஆனா அஞ்ஞானிக்கு சாமானியனுக்கு கொடுத்தா நிச்சயமாக நரகத்தான் காத்துட்டு இருக்கு. அது ஏழு வகையான நரகங்கள், அதுல விழுந்து வருந்துவர் என்று திருமூல தேவநாயனார் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். இப்படி பார்த்துட்டே வரோம், எந்த வகையில எல்லாம் இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும்னு பார்த்து 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 ஒவ்வொரு தலைப்பா கொடுத்து ஒவ்வொரு தந்திரத்திலையும் நமக்கு செய்திகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமேங்கிறது தாய்மான சுவாமிகள் நமக்கு உணர்த்தின ஒரு கருத்து. அந்த தீர்த்தம் ஆடணும், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால் அந்த தீர்த்தத்தை பற்றி, தீர்த்தம்னா என்னன்னா புனிதமான ஒரு நீர், புனிதப்படுத்துகின்ற ஒரு நீர். அது நீர் நிரம்பிய ஆறாக இருக்கலாம், ஒரு குளமாக இருக்கலாம், அதை உணர்த்துது. இப்ப தானம் சிவஞானிக்கு கொடுக்கறதுனாலயும் நம்மளுடைய அகமானது தூய்மை பெறும். புறந்தூய்மை நீரால் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த தானத்தால அகம் தூய்மை பெறுகிறது, தீர்த்தங்கள்ல நீராடுறதுனால புறந்தூய்மை நமக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்க இப்படியே நம்பிட்டே இருக்காதீங்க. தீர்த்தம்லாம் புறத்தே இருக்குன்னு நினைக்காதீங்க, அதுவும் அகத்தே இருக்கிறது அப்படின்னு அழகா எடுத்துக்காட்டு. சுவாமியவும் உள்ள பார்த்தாங்க ஞானிகள், பக்குவம் வர வரைக்கும் வெளியில தேடுறது ஆன்மாக்களுடைய இயல்பு, ஆனா தீர்த்தமும் உள்ளேயே இருக்கிறது என்று மிக அழகாக நமக்கு உணர்த்துகிறார். உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் வினைகட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரு கள்ள மனமுடை கல்வியில் கல்வி இல்லோரே என்று சொல்லுகிறார். தீர்த்தம் எங்க இருக்கு? புண்ணிய தீர்த்தம் தேடி தேடி அலையாதீங்க, அதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு. நம்ம செஞ்ச வினையெல்லாம் அகலணும்னா உள்ள இருக்க தீர்த்தத்திலே நீராடுங்க அப்படின்னு அழகா சொல்றாரு. இந்த கொல்லாமை முதலிய இந்த கொல்லாமை வாய்மை காமமின்மை பொறையுடைமை தயை நேர்மை இப்படி பல வகையான தீர்த்தங்கள் இருக்கு, அதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கணும். அது மாதிரி தவம் ஜபம் அதெல்லாம் இருக்கு. ஆக இது எல்லாத்துலயும் அந்த இப்படி இத்தனை வகையா தீர்த்தம் உள்ள இருக்கு, அதை அறிந்து நம்முடைய மாசை கழுவ தெரிய வேண்டும், அது அல்லாம ஊர் ஊரா தெரிந்து என்ன பயன் என்று நம்மை வினவுகிறார். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோட நான்முகனும், தேடி தேடனா தேவனே என்னுளை தேடி கண்டு கொண்டேன் சொல்றாப்லயே அது மாதிரி. தளியறி வாளர்க்கு தண்ணியதாய் தண்ணிதாய் தோன்றும், குளியறி வாளர்க்கு கூடவும் ஒன்னான், வழியறி வாளர்க்கு வாய்க்கிலும் வாய்க்கும், தெளியறி வாளர் தம் சிந்தை உளானே அப்படின்னு சொல்றார். சிவஞானியர்களோட சிந்தையில இருக்கக்கூடிய திருவருள் தான் தீர்த்தம். என்ன அழகான ஒரு விளக்கம்னு பாருங்க. தெளிந்த ஞானியரோட சிந்தையில விளங்கக்கூடிய சிவபெருமான் வந்து அந்த தயை அப்படிங்கிற ஒரு உணர்வு உடைய அவர்களுக்கு குளிர்ந்த பொருளா தண்ணியதாய் இல்லையா குளிர்ச்சியா இருப்பாரோ. தளி தளிங்கிறத குளிர்ச்சியத்தான் இருக்கு. சரி, இங்க எதுக்கு தளின்னு சொல்லியிருக்காருன்னா, எல்லா உயிர்கள் மேலேயும் இறைவன் கருணையை செலுத்துகின்றார், இரக்கமே வடிவானவர். அடுத்து குழி அறிவாளருக்கு அப்படின்னு, குழினா குளித்தல். இப்போ அது அழுந்தி அந்த உலக இன்பத்துக்குள்ள அழுந்தி அனுபவிப்பவர்களால் அறிய முடியாதவர், கூடவும் ஒன்னான் அவங்களுக்கு அறிய முடியாதவன். வழினா காற்று. இங்க அழகா என்ன சொல்லியாச்சு, பிராணனை அடக்கி மனசை ஒருமப்படுத்தி அதன் மூலம் அந்த நிலையை அறியக்கூடிய யோகியருக்கு இறைவன் வாய்ப்பர். இந்த யோகம், பிராணன் யோகம் அப்படிங்கிறது ஞானத்துக்கு வாயில். அதை நெறி தவறுனா நமக்கு நிச்சயமாக பயன் கிட்டாது. அதனால வாய்க்கிலும் வாய்க்கும் அப்படின்னு சொல்றாரு. தெளிய அறிவாளர் சிந்தை உள்ளானே அப்படிங்கிறாரு. பவமதனை அறமாற்றும் பாங்கியனில் ஓங்கிய ஞானம் தான் தெளிய அறிவுங்கிறது. அப்படிப்பட்டவர்கள் திருவடி ஞானம் உடையவர்கள், அவர்களுடைய சிந்தையில இருக்கிறார். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் மாமணி ஜோதியா வெளிப்பட்டு நிற்பார், மறைய நிற்க மாட்டாரு, வெளிப்பட்டு நிற்பார். விரைகில் தீயாக பாலில் நெய்ப்போல் மறைய நின்றுவன் மாமணி ஜோதி. அபக்குவருக்கு பக்குவம் வந்தாச்சுன்னா வெளிப்பட்டு வந்துருவாரு. அப்ப தீர்த்தமே இறைவனுடைய திருவருள் தான், அதுலதான் நம்ம தோயணும். அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய், எத்தனையும் எளிய என்னை ஏன்று கொண்டாய், பித்தனேன் பேயே நாயின் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோ, இத்தனையும் எம்பெருமோ ஐயா ஐய எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாரின்னு அப்பர் சுவாமி சொல்றார். இப்ப அருள் நோக்கால் தீர்த்த நீராட்டி கொண்டார் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் சிந்தையில இறைவன் விளங்கி அந்த ஆன்மாவை தூய்மையாக்குகின்றார். அந்த திருவருளை தீர்த்தமாக நாம் பாவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தின் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தினாலும் கலந்தறிவார் இல்லை, வெள்ளத்தை நாடி விடுமவர் தீவினை பள்ளத்தில் இட்டதோர் பத்தல் உள்ளாமே அப்படின்னு சொல்றார். அன்பாக வழிபட்டாலும் வஞ்சனையாக வழிபட்டாலும் சுவாமி இறங்குவார் அப்படின்னு சொல்றார். பத்தல்னா நீர் இறைக்கக்கூடிய சால். இப்போ தண்ணீர் வேணும்னு சொல்லி பத்தலை விடுறாங்க, அவங்க எங்க விடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி எங்கெல்லாம் கெட்டி கொடுக்க கிணறு குளம் அதுல எல்லாம் விடுவாங்க. அப்படி விடக்கூடியவங்க திடீர்னு தன்னுடைய தீவினையால தடுமாறி வேற ஒரு பள்ளத்துல, இப்ப நம்ம இடத்த விட்டுட்டு அடுத்தவங்களோட இடம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பள்ளத்துல கொண்டு அந்த சாலை விட்டாலும் அது தண்ணி அதுல வரும். அத மாதிரி உள்ளத்திலேயே வச்சு உணரக்கூடிய இறைவனை கள்ளத்துலாவது கலந்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அதையும் செய்யாம இருக்காங்களே இவங்க. அவர் உங்களுக்கு, நீங்க கள்ளத்தனமா இருந்தா கூட அதான் உங்களுக்கு இறைவன் மேல அன்பு இருக்கணும். நீங்க வஞ்சனையால வழிபட்டா கூட அவர் உங்களுக்கு கருணை தரதுக்கு தயாரா இருக்காரு. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே என்று சொல்கிறார் அல்லவா. அது போல நாடகத்தால அடியார் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா கூட சுவாமி என்ன செய்யறாரா, அவர் வந்து அனுக்கிரகத்தை செய்கிறார். அந்த பாவனை செஞ்சா பாவகமா வெளிப்படுகிறார். அது வந்து இறைவனுடைய கருணை அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு அந்த இறைவனை எங்கனமாவது வழிபடுங்கள், இப்படி இருக்காதீர்கள் என்று அறிவுறுத்துகின்றார். அறிவார் அமரர் அமரர்கள் ஆதி பிரானை செறிவான் உரைபதம் சென்று வலங்கொள், மரியார் வழைக்கை வறு புனல் கங்கை பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே அப்படிங்கிறார். இறைவனை வணங்காம அந்த அமரர்கள் தேவர்களே ஆனாலும் கங்கையில வந்து நீராடனா என்ன பயன் அப்படிங்கிறார். அழகா நம்ம அப்பர் சுவாமி சொல்லுவார் இல்லையா, கங்கை ஆடிலென் காவி, இந்த 18 பேருக்கு வருது, காவிரி ஆடிலென் கொங்கு தன் குமரித்துறை ஆடிலென், குமரித்துறை இந்த பக்கம் ஓங்கு மாகடல் ஓத நீராடிலென், கடல்ல போய் நீராடுனா என்ன, எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லை. சிவபெருமான நினைச்சு வழிபடாம நீ இத்தனையும் போய் நீராடினா உனக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு கேக்குற. கோடி தீர்த்தம் கலந்து குடித்தவை ஆடினாலும் அரணுக்கு அன்பில்லையே. ஓடோ நீரை ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்திட்ட மூடனோ மூர்க்கனோடு ஒக்குமே அப்படிங்கிறாரு மற்றொரு பாடல்ல அப்பர் சுவாமி. கோடி தீர்த்தம் அடே அப்பா, அதை கலந்து குளித்து அதெல்லாம் தேடி போய் தீர்த்தமாடினாலும் சிவபெருமான் மேல அன்பு இல்லைன்னா ஒரு ஓட்ட குடத்துல அந்த தீர்த்தத்தை எடுத்து மூடிய போட்டு மூடி வச்ச மூடி எல்லாம் பத்திரமா வச்சுட்டோம் தீர்த்தத்தை, குடம் ஓட்டைய அவ்வளவும் போயிடுச்ச தீர்த்தம் போறோம் வழிய, அந்த அந்த ஒரு மூர்க்கனோட செயலுக்கு இது சமம் என்று சொல்லுகிறார். சுவாமி மேல அன்பு இல்லாம தீர்த்தமாடுவதால் ஒரு பயனும் இல்லை என்று அழகாக சொல்லியிருக்கிறார். ரொம்ப எல்லா விவரமும் தெரிஞ்சவங்க சுவாமிக்கு அங்க கிட்ட இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த தேவர்கள் வந்து சிவபெருமானே அவர் உரைகின்ற இடங்களாகிய தலங்கள்ல சென்று பலம் கொண்டு அவரை வணங்கணும் அப்படிங்கறத செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, வளையணிந்த கையில் இருந்து உண்டான நீராகிய கங்கை அப்படின்ட்டு வளைக்கை வறு புனல் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது சுவாமியுடைய கண்களை அம்பாள் ஒத்தும் போது உலகம் இருந்ததுனால அந்த சமயத்துல சுவாமி வந்து நெற்றிக்கண்ணை திறந்தாரு அப்படின்னு பாக்குறோம். அப்படி நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை தர்றார். ஆனா அந்த நெற்றிக்கண்ணோனது அக்னி இல்லையா, அந்த வெப்பத்தை அம்பாளுடைய கை வந்து அந்த இப்படி இப்படி பொத்தினதுனால அந்த நெற்றிக்கண் திறந்த உடனே இது இந்த கையெல்லாம் வந்து அந்த வெப்பம் தாங்காம வேர்த்துட்டான். அந்த வேர்வைய அம்பாள் இப்படி உதறினாங்களாம். அந்த பத்து விரல்ல இருந்து சிந்துன அந்த அந்த ரெண்டு கையால இப்படி பொத்தினாங்கல்ல, இந்த பத்து விரல் இப்படி உதறுதாங்க, அதில் இருந்து சிந்திய அந்த வியர்வை துளிகளின் மூலம் பத்து கங்கைகள் உண்டானங்கிறது ஒரு வரலாறு இருக்குதான். ஆக அந்த அதுல போய் மூழ்கினாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா என்று கேட்கிறார். வறு புனல் கங்கை பொறியார் புனல் மூழ்க, அதுல போய் நீங்க நீராடுனா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப இறைவனை வணங்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அவரை வலம் வராமல் தீர்த்தமாடி ஒரு புண்ணியமும் கிடையாது என்று சொல்லுகிறார். ஆக நாம் இந்த கருத்தையும் மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கூறுகின்றார், கடலில் கெடுத்து குளத்தினில் காண்டல் உடலுற தேடுவார் தம்மை ஒப்பாரிலர் திடமுற்ற நந்தி திருவருளால் சென்று உடலில் புகுந்தமை ஒன்றறியாரேன்னு சொல்ற. இறைவனா ஒரு இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்துல போய் தேடாதீங்க அஞ்ஞானிகளே அப்படின்னு சொல்றாரு. பொன் இருக்கு கையில, இத கடல்ல போட்டுட்டு குளத்துல போய் பார்த்துக்கு தேடுனா கிடைக்குமா, அறிவிலிகள் தான் அப்படி செய்வாங்க. அது மாதிரி நிலைத்த பற்றுக்கோடாக சிவபெருமான் நமக்கு இருக்கின்றார். அவரு நம்ம மேல ஆன்மாக்கள் மேல வச்ச கருணையினால, அது எப்பேற்பட்ட கருணைனா அளவில்லாத கருணை. நமக்கு சுவாமி மேல அளவில்லா அன்பு செலுத்த நேரம் பத்தல, ஆனா சுவாமி ஆன்மாக்கள் மேல அளவில்லா கருணையோட அவங்களோட அந்த ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள புகுந்து இருக்கின்றார். உடலில் புகுந்தமை ஒன்றறியாரு, இது என்ன சொல்றோம் சொல்லுங்க. இந்த வரியெல்லாம் நம்ம மறக்கலாமா, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். அப்ப நமக்காக இறைவன் நமக்குள் இருக்கின்றார். ஈசனே என் உடலிடம் கொண்டா யான் இதற்கு இளநூர் கைமாறேன்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி எப்ப வந்தாரு, உரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்டவன் என்று திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். அத்தகைய நன்மையை நமக்கு செய்து கொண்டிருக்க சிவபெருமானை நாம் அறிய வேண்டும். அவர் இங்கே இருக்கிறார். இப்பவும் எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, கொரோனா காலத்துல லாக்டவுன் காலத்துல கோயில்கள்ல உள்ள போய் வழிபாடு செய்ய முடியலைன்னு அவங்க சொல்ற கட்டுத்திட்டங்கள், அந்த ஒரு இடைவெளியை பின்பற்றணும், இந்த மாதிரி அந்த முகக்கவசம் போடணும், இதெல்லாம் யாருமே பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. ஆனா முண்டி அடிச்சுட்டு உள்ள போறோங்க, இதனால வியாதிகள் பெருகுது. வியாதிகள் பெருகிறதுனால உயிர்கள் நிறைய, அதாவது நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். அதனால இதுக்கு வருந்துவதற்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன இப்படி கோயிலுக்கே போம்பளைன்னு வருந்துறாங்க, ஒண்ணு வருத்த, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், உள்ள இருக்கார் அவரு, உள்ள இருக்கிறவர காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமி தாய்மான சுவாமின்னு சொல்றார். ஆக இங்க நம் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி. கலந்தது நீரது உடம்பில் கருக்கும், கலந்தது நீரது உடம்பில் சிவக்கும், கலந்தது நீரது உடம்பில் வெளுக்கும், கலந்தது நீர் நிலம் காற்றதுவாமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்மகிட்ட இருக்கிறது முக்குணங்கள், அவரோ நிர்குணன், நம்மகிட்ட இருக்க குணம் அவற்ற கிடையாது, ஆனா என் குணன் அது வேற குணங்கள், மேன்மையான குணங்கள். நான் நம்மிடம் இருக்கக்கூடிய முக்குணங்களையும் இறைவனுடைய திருவருளாகிய நீரால் நாம் கழுவ வேண்டும். இந்த குணங்கள் வந்து கருத்தும் சிவந்தும் வெளுத்தும் இருக்கு, மூன்று நிறத்துல இருக்குது அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். நீர் வந்து தன்மையை உடையது, அதாவது குளிர்ச்சி, அதாவது குணம், அந்த நீருக்குள்ள குணம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது குணங்கள் வந்து உயிருக்கு இயல்பா இருக்கு. உயிர் வந்து உடம்புல கடந்த உடனே, கலந்த உடனே அது வெளிப்படுது. ஆக மூன்று குணம் என்னதெல்லாம், தாமதம், ராசதம், சாத்வீகம், இந்த மூணும் கருப்பும் சிவப்பும் வெளுப்புமா இருக்கு. ஆக இவற்றையெல்லாம் திருவருள் நீரால் தூய்மைப்படுத்துங்கள் என்று நமக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். ஒரு அருமையான பாடல் அதுல, நம்முடைய உண்மை விளக்கம் அதிலே ஐந்தாவது பாடல். பொன் பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு, வன்கால் கருமை வளர்வாம் தூமம் என்பார் எழுத்து. அடுத்த மேல் கூட அந்த பாட்டு அப்படியே வருது. இப்ப நமக்கு தேவையான செய்தி அதுல இருந்து என்ன எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண் வந்து பொன்னிறமானது, அதுதான் சொல்லிருக்கோம். நிலம்ங்கிறது செம்மை கலந்த மஞ்சளாக இருக்கிறதுன்னு இந்த பாடல்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிலம் அப்படின்னு வருது இல்லையா அது. அடுத்து நீர் வந்து வெண்ணிறமானது, வெளுக்கும் ஒரு வரியில வருது. அடுத்து என்ன வருது, நெருப்பு வந்து செந்நிறமானது, சிவக்கும் அப்படின்னு வருது. காற்று வந்து கருநிறமானது, அதான் கருக்கும் அப்படின்னு வந்திருக்கு. ஆகாயம் வந்து புகை நிறம் அப்படின்னு பாக்குறோம். இது அந்த ஐந்து பூதங்களுக்கு உரிய நிறங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த சைவ சித்தாந்தம் சொல்லலைன்னா இந்த ஐம்பூதங்களோட தன்மையெல்லாம் நமக்கு நிச்சயமா தெரிஞ்சுக்கும். அதோட வடிவம், அதோட இயல்பு, அதோட நிறம், அது எல்லாமே அடையாளம், எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கு உண்மை விளக்கத்துல. ஆக அத்தகு கருத்துக்களை கொண்ட இந்த பாடலை நமக்கு கொடுத்து, உடம்புல இது எல்லாமே கலந்து இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த வகையிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு, வாழி நான்மறை வாழிய சைவ நூல், வாழி மன்னவர் செங்கோல் மனுநெறி, வாழி நீள்முகில் வையகம் யாவையும், வாழி வாழி வளநகர் காஞ்சியே என்ற வாழ்த்தினை பாடி, இந்த சிந்தனைக்கு இதுகாரம் உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வு இது இங்கனம் திறம்பட நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நிறைவான நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் அடியன், தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன்.